அதிகாரம் 18. மனம் குணமடைதல். மனதிற்கும் சரீரத்திற்கும் இடையில் இருக்கிற உறவு மிகவும் நெருக்கமானது. ஒன்று பாதிக்கப்பட்டால் மற்றது அனுதாபப்படுகிறது. மனதின் நிலை அநேகர் உணர்ந்திருப்பதைக் காட்டிலும் மிக அதிக அளவு ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. மனிதர் படுகிற வியாதிகளில் அநேகம் மன அழுத்தத்தினால் விளைபவைகளே. துக்கம், வேதனை, திருப்தியில்லாத நிலை, குற்ற உணர்வு, நம்பிக்கையின்மை அனைத்தும் உயிர் சக்திகளை உடைத்து அழிவையும் மரணத்தையும் வரவேற்கவே முனைகின்றன. கற்பனையினாலேயே வியாதிகள் உண்டாகி பல வேளைகளில் அதிக தீவிரமடைகிறது. நல் நினைவுகளால் நன்றாயிருந்திருக்கக்கூடிய அநேகர் இதனால் வாழ்நாள் முழுவதும் ஆற்றலற்றவர்களாக இருக்கிறார்கள். நோயுண்டாக்கும் முகவருடனான மிக குறைந்த தொடர்பும் சுகவீனத்தை கொண்டு வரும் என்று அநேகர் கற்பனை செய்கிறார்கள். அவ்விதம் எதிர்பார்க்கப்படுவதினால் அந்த நோயே உண்டாகிறது. முழுவதும் கற்பனையினால் மாத்திரமே உண்டான வியாதிகளால் அநேகர் மரிக்கிறார்கள். தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் இரக்கமும் அன்பும் ஆரோக்கியத்தை முன்னேற்றி வாழ்நாளை நீட்டிக்கிறது. போதுமென்ற மனமும் மகிழ்ச்சியான ஆவியும் சரீரத்திற்கு ஆரோக்கியமும் ஆத்மாவுக்கு பலமுமாயிருக்கிறது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17:22. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் மனதினுடைய செல்வாக்கின் விளைவை கவனிக்க தவறக்கூடாது. சரியாக உபயோகிக்கப்படுமானால் இந்த செல்வாக்கு நோயை விரட்டி அடிப்பதில் மிக வலிமையான முகவராக இருக்கும். மனதின் மேலிருக்கும் மனதின் கட்டுப்பாடு. தீமைக்கு மிக வலிய முகவராக இருக்கிற ஒரு விதமான மனதை சுகப்படுத்தும் முறை இருக்கிறது. அறிவியல் என்று அழைக்கப்படுகிற இதன் வழியாக பலவீனமாயிருக்கிற ஒருவரின் தனித்துவம் பலமாயிருக்கிற ஒருவரின் தனித்துவத்தோடு ஒன்றுபடுவதற்காக ஒரு மனம் மற்றொரு மனதின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. ஒரு நபர் மற்றவருடைய சித்தத்தை செயல்படுத்துகிறார். இவ்விதம் சிந்தனையின் ஒழுங்கு மாற்றப்பட்டு ஆரோக்கியத்தை அளிக்கிற தூண்டுதல்கள் கொடுக்கப்படும் என்றும், நோயை எதிர்த்து வெற்றி கொள்ள நோயாளி தகுதிப்படுத்தப்படுவார் என்றும் உரிமை பாராட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட சுகமளிக்கும் முறை இதன் மெய்யான தன்மையையும் இயல்பையும் குறித்த அறியாமையில் இருக்கிறவரால் உபயோகிக்கப்படுகிறது. அவர் நோயாளிக்கு இதன் வழியாக நன்மை கிடைக்கும் என்று நம்புகிறார். ஆனால் அறிவியல் என்று அழைக்கப்படுகிற இது பொய்யான கொள்கைகளின் மேல் தளமிடப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்துவின் இயல்புக்கும் ஆவிக்கும் அந்நியமானது. ஜீவனும் இரட்சிப்புமாயிருக்கிறவரிடம் இது நடத்துவதில்லை. மனங்களை தன்னிடம் கவருகிற ஒருவன் அவர்களுடைய பலத்தின் மெய்யான ஆதாரத்திலிருந்து அவர்களை பிரிக்கிறான். எந்த மனிதனும் தன்னுடைய மனதையும் சித்தத்தையும் மற்றவரின் கட்டுப்பாட்டிற்கு ஒப்படைத்து அவருடைய கரங்களில் வெறும் கருவியாக இருப்பது ஆண்டவருடைய நோக்கமல்ல. எவரும் தனது தனித்தன்மையை மற்ற ஒருவருடன் ஒன்றுபடுத்தக்கூடாது. மனிதன் எந்த மனிதனையும் சுகமடைவதற்கான ஆதாரமாக பார்க்கக்கூடாது. அவன் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற தனித்துவத்தின் சிறப்பினால் தேவனால் மாத்திரமே அவன் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எந்த மனித அறிவினாலும் அல்ல. மனிதனை தம்முடனான நேரடி தொடர்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனிதனோடு நடந்து கொண்ட அனைத்திலும் தனிநபர் கடமை என்ற கொள்கையை அவர் அங்கீகரிக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் அவரை சார்ந்திருப்பதன் உணர்வை ஊக்கப்படுத்தவும் தனிப்பட்ட நடத்துதலின் அவசியத்தை உணர்த்தவும் அவர் தேடுகிறார். மனிதன் தெய்வீக சாயலுக்கு மாறத்தக்கதாக அவனை தெய்வீக தொடர்புக்குள் கொண்டு வர அவர் வாஞ்சிக்கிறார். இந்த நோக்கத்தை முறியடிக்க சாத்தான் கிரியை செய்கிறான். மனிதனை சார்ந்திருப்பதை ஊக்கப்படுத்த அவன் முயற்சிக்கிறான். மனங்கள் தேவனை விட்டு திருப்பப்படும்போது சோதனைக்காரனால் அவைகளை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடியும். அவனால் மனுக்குலத்தை கட்டுப்படுத்த முடியும். தன்னை முதன்மை செயலாளனாக அறிமுகப்படுத்தவும் தெய்வீக தத்துவம் இருக்க வேண்டிய இடத்தில் மனித தத்துவத்தை வைக்கவும் மனதை மனம் கட்டுப்படுத்துகிற இந்த தத்துவம் சாத்தானால் துவக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களிடம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற தவறுகளில் இதை காட்டிலும் மிக ஆபத்தான வஞ்சனையும் மனிதனை தேவனிடமிருந்து நிச்சயமாக பிரிக்கக்கூடியதுமான வேறு எதுவும் இல்லை. தவறில்லாதது போல தோன்றினாலும் நோயாளிகள் மீது செயல்படுத்தப்படுமானால் இது அவர்களுடைய மீட்பிற்கு அல்ல, அழிவிற்கே நடத்தும். கட்டுப்படுத்துகிற, கட்டுப்பாட்டிற்கு கொடுக்கப்படுகிற இரண்டு மனங்களையும் ஆக்கிரமிக்கும்படி உள்ளே நுழையும் வாசலை இது சாத்தானுக்கு திறக்கிறது. தீய மனம் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவ்விதம் கொடுக்கப்படும் வல்லமை பயப்படத்தக்கது. மற்றவர்களுடைய பலவீனத்தையோ அல்லது மதியினத்தையோ சாதகமாக பயன்படுத்தி வாழ்பவர்களுக்கு இது எப்படிப்பட்ட சாத்தியங்களை கொடுக்கிறது? பலவீனமான அல்லது நோயுற்ற மனங்களை கட்டுப்படுத்துவதில் எத்தனை பேர் இச்சையின் உணர்வுகளை அல்லது ஆதாயத்தின் பேராசையை திருப்திப்படுத்த வழிகாண்கிறார்கள்? மனுஷீகத்தை மனுஷீகத்தால் கட்டுப்படுத்துவதை காட்டிலும் நாம் ஈடுபடக்கூடிய மேன்மையான காரியங்கள் சில இருக்கின்றன. மனிதனுக்கு பதிலாக தெய்வத்தை பார்க்கும்படி மருத்துவர் மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஆத்மாவையும் சரீரத்தையும் சுகப்படுத்துவதற்கு மனிதர்களை சார்ந்திருக்க போதிப்பதற்கு பதிலாக தம்மிடம் வரும் அனைவரையும் முற்றுமுடிய இரட்சிக்க வல்லமையுள்ள ஒருவரிடம் நோயாளிகளை அவர் நடத்த வேண்டும். மனிதனுடைய மனதை உண்டாக்கினவர் மனதின் தேவைகளை அறிந்திருக்கிறார். தேவன் மாத்திரமே சுகமளிக்கக்கூடியவர். எவருடைய மனங்களும் சரீரங்களும் வியாதிப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்துவில் மீட்பரை காண வேண்டும். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள், யோவான் 14:19 என்று அவர் கூறுகிறார். மீட்பர் என்று கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து அவரோடு ஒத்துழைத்து அவருடைய ஆரோக்கிய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படும் பயத்தில் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த முயற்சிக்கும் போது அவர் அவர்களுக்கு ஜீவனை வழங்குவார் என்று அவர்களிடம் கூறுவதே நோயாளிகளுக்கு நாம் தர வேண்டிய ஜீவன். இவ்விதம் கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுக்கும் போது மதிப்புள்ள ஒரு பலத்தை, ஒரு சக்தியை நாம் கொடுக்கிறோம். இதுதான் ஆத்மாவையும் சரீரத்தையும் குணப்படுத்துகிற மெய்யான அறிவியல். அனுதாபம். மனதினால் ஏற்படும் வியாதிகளோடு இடைப்படுவதில் மிக அதிக ஞானம் அவசியம். புண்பட்டு நோயுற்ற இருதயத்திற்கும் சோர்வடைந்த மனதிற்கும் மென்மையான சிகிச்சைதான் அவசியம். அநேக வேளைகளில் வீட்டில் இருக்கும் சில பிரச்சனைகள் புற்றுநோயைப் போல ஆத்மாவைத்தானும் பட்சித்து உயிர் சத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது. சில வேளைகளில் பாவத்திற்கான மன வருத்தம் சரீரத்தை வலிமையற்றதாக்கி மனதின் சமநிலையை அசைக்கிறது. இழகிய பரிவின் வழியாக இந்த பலவீனமான வகுப்பார் பயனளிக்கப்படக்கூடும். மருத்துவர் முதலாவது அவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்து பின்பு மாபெரும் சுகமளிப்பவரை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்களுடைய விசுவாசம் மெய்யான மருத்துவரிடம் திருப்பப்பட்டு தங்களுடைய வழக்கை அவர் கையில் எடுத்துக்கொண்டார் என்று அவர்கள் நம்ப இது மனதிற்கு விடுதலையை கொடுத்து பல வேளைகளில் சரீரத்திற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அலட்சியமாக கொடுக்கப்படுகிற மிக திறமையான சிகிச்சையை காட்டிலும் இரக்கத்தோடு ஞானமாக கொடுக்கப்படுகிற சிகிச்சை நோயாளிக்கு அதிக நன்மையை பல வேளைகளில் கொடுக்கிறது. மருத்துவர் அலட்சியமாக கவனமில்லாத விதமாக கரிசனையின்றி துன்பப்படுகிறவரை பார்த்து இவருக்கு அதிக கவனம் அவசியமில்லை என்பதைப் போல வார்த்தையினாலோ செய்கையினாலோ ஒரு எண்ணத்தை உண்டாக்கி பின்னர் நோயாளியை அவருடைய சொந்த சிந்தனைக்கு விடும்போது அவர் அந்த நோயாளிக்கு நிச்சயமான பாதிப்பை உண்டாக்குகிறார். அலட்சியத்தினால் உண்டான சந்தேகமும் அதைரியமும் அவர் எழுதுகிற பரிகாரங்களின் நல்ல பலனுக்கு பல வேளைகளில் எதிர்விளைவுகளை உண்டாக்குகிறது. மருத்துவர் ஆவி சிறுமைப்பட்டு சித்தம் துன்பத்தினால் பலவீனமாகி போனவரிடத்தில், பரிவும் உறுதியுமான வார்த்தைகளுக்காக ஏங்குகிறவரிடத்தில் தன்னை வைக்கக்கூடுமானால் அவருடைய உணர்வுகளை பாராட்ட அதிகமாக ஆயத்தமடைவார். நோயாளிக்காக கிறிஸ்து வெளிக்காட்டுகிற அன்பும் பரிவும் மருத்துவருடைய அறிவோடு இணையும் போது அவருடைய சமூகம்தானும் ஆசீர்வாதமாக இருக்கும். நோயாளியோடு வெளிப்படையாக நடந்து கொள்வது அவருக்கு நம்பிக்கையை ஊட்டி இவ்விதம் மீண்டு வருவதில் முக்கியமான துணையாக இருக்கிறது. துன்பப்படுத்துகிற வியாதியினுடைய இயல்பையும் காரணத்தையும் நோயாளியிடமிருந்து மறைப்பது ஞானமான கொள்கை என்று கருதுகிற மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் உண்மையை சொல்லுவதினால் நோயாளியை தூண்டி சோர்வுண்டாக்கி விடுவோம் என்று பயந்து மீண்டு வருவதை குறித்த பொய் நம்பிக்கைகளை காண்பித்து தன்னுடைய ஆபத்தை குறித்த எச்சரிப்பு கூட இல்லாது கல்லறைக்கு போகவும் நோயாளியை அனுமதிக்கிறார்கள். இவையெல்லாம் ஞானமற்றவை. நோயாளிக்கு அவருடைய ஆபத்தின் முழு விவரத்தையும் சொல்லுவது எல்லா நேரத்திலும் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இல்லாதிருக்கலாம். அது அவரை பயப்படுத்தி மீண்டு வருவதை தாமதிக்க செய்யலாம் அல்லது தடுக்கவும் செய்யலாம். மிக பெரிய அளவில் கற்பனையினால் வியாதி கொண்டவர்களுக்கு முழு உண்மையையும் எப்போதும் சொல்ல முடியாது. இந்த நபர்களில் அநேகர் காரணமற்றவர்கள், சுயத்தை கட்டுப்படுத்த தங்களை பழக்கிக் கொள்ளாதவர்கள். வினோதமான கற்பனைகள் அவர்களுக்கு இருக்கிறது. தங்களை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் பொய்யான அநேக காரியங்களை கற்பனை பண்ணுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த காரியங்கள் உண்மையானவை. எனவே அவர்களுக்கு கவனம் கொடுக்கிறவர்கள் தொடர்ச்சியான தயவையும் இழைப்படையாத பொறுமையையும் ஞானத்தையும் காண்பிக்க வேண்டும். இந்த நோயாளிகளுக்கு அவர்களை குறித்த உண்மை சொல்லப்படுமானால் சிலர் காயப்படுவார்கள், மற்றவர்கள் மனச்சோர்வடைவார்கள். கிறிஸ்து தமது சீடர்களிடம், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள், யோவான் 16:12 என்று கூறினார். உண்மை எல்லா நேரத்திலும் முழுமையாக சொல்லப்படக்கூடாதெனினும் ஏமாற்றுவது ஒருபோதும் அவசியமல்ல, நியாயமானதும் அல்ல. மருத்துவராகிலும் செவிலியராகிலும் ஒருபோதும் மழுப்பி பேசக்கூடாது. இப்படி செய்கிறவர் தேவன் தன்னோடு இணைந்து செயல்படக்கூடாத இடத்தில் தன்னை வைக்கிறார். தன்னுடைய நோயாளியின் நம்பிக்கையை இழப்பதில் அவர்களை மீட்டெடுப்பதற்கான மிக வலிமையான மனித உதவியையும் அப்புறம் வீசுகிறார். சித்தத்தின் வல்லமை சரியான விதமாக மதிப்பிடப்படவில்லை. சித்தம் விழிப்புள்ளதாயும் சரியாக நடத்தப்படுவதாயும் இருக்க, அது சரீரம் முழுவதற்கும் பலன் கொடுத்து ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் அற்புதமான உதவியாக இருக்கும். நோயோடு இடைப்படுவதில் அது ஒரு சக்தியும் கூட. சரியான விதத்தில் செயல்படுத்தப்படுமேயானால் கற்பனையை கட்டுப்படுத்தி மனம் மற்றும் சரீரத்தின் வியாதியை தடுக்கவும் வெற்றி கொள்ளவும் பலமுள்ள ஒன்றாக இருக்கும். வாழ்க்கையின் சரியான உறவில் தங்களை வைக்க மனசக்தியை செயல்படுத்துவதினால் நோயாளிகள் தாங்கள் மீண்டு வருவதற்கு மருத்துவர்கள் செய்யும் முயற்சிகளோடு அதிகம் ஒத்துழைக்கலாம். விரும்புவார்களெனில் ஆயிரக்கணக்கானோர் ஆரோக்கியத்தை மீண்டும் பெற முடியும். அவர்கள் நோயாளிகளாக இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை, மாறாக சுகமாகவும் மகிழ்வோடும் இருக்க அவர் விரும்புகிறார். அவர்கள் நன்றாயிருக்க தங்கள் மனதில் தீர்மானிக்க வேண்டும். உடல் நலிவிற்கு ஒப்பு கொடுத்து செயலற்ற நிலையில் தங்களை வைக்க மறுத்தால் மட்டும் போதும் ஆற்றலற்றவர்கள் பல வேளைகளில் வியாதியை தடுக்கலாம். தங்களுடைய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மேல் எழும்பி தங்கள் பலத்திற்கு பொருந்துகிற வேலையில் அவர்கள் ஈடுபடட்டும். அப்படிப்பட்ட வேலையினாலும் காற்றையும் சூரிய ஒளியையும் தாராளமாக உபயோகிப்பதாலும் உடல் மெலிந்த ஆற்றலற்றவர்களில் அநேகர் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் திரும்ப பெறக்கூடும். குணப்படுவதற்கான வேதாகம கொள்கைகள். குணமடைந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்க விரும்புகிறவர்களுக்கு துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, எபேசியர் 5:18 என்கிற ஒரு பாடம் வேத வாக்கியங்களில் இருக்கிறது. சரீரம் அல்லது ஆத்மாவிற்கான உண்மையான சுகமோ அல்லது புத்துணர்ச்சியோ, இயற்கைக்கு மாறான அல்லது ஆரோக்கியமற்ற தூண்டுதல்கள் கொடுக்கிற உணர்ச்சிகளிலோ, மயக்கத்திலோ அல்லது கீழான பசியிலும் உணர்ச்சியிலும் திளைப்பதிலோ கண்டடையப்படக்கூடாது. வியாதிப்பட்டவர்களில் அநேகர் தேவனின்றியும் நம்பிக்கையின்றியும் இருக்கிறார்கள். திருப்தியடையாத ஆசைகளாலும் ஒழுங்கற்ற உணர்ச்சிகளாலும் தங்கள் சொந்த மனசாட்சியின் ஆக்கினைகளாலும் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். இந்த வாழ்க்கையின் மேலுள்ள பிடிப்பை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். வரவிருக்கிற வாழ்க்கையை குறித்த எந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. இந்த நோயாளிகளுக்கு அற்பமான உற்சாகமளிக்கிற திளைப்புகளை கொடுப்பதினால் நன்மை செய்யலாம் என்று நம்ப வேண்டாம். இவைகள்தான் அவர்களுடைய வாழ்க்கையின் சாபங்களாய் இருந்தன. பசியோடும் தாகத்தோடும் இருக்கிற ஆத்மா சிற்றின்பங்களில் திருப்தியை காணும் வரை தொடர்ச்சியாக பசியோடும் தாகத்தோடுமே இருக்கும். சுயநல இன்பங்களின் ஊற்றில் குடிக்கிறவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிரிப்பை பலம் என்று தவறாக எடுத்து அந்த உணர்ச்சி முடியும் போது அவர்களுடைய தூண்டுதலும் முடிந்து போக அதிருப்தியிலும் மனச்சோர்விலும் விடப்படுகிறார்கள். நிலையான சமாதானத்திற்கும் ஆவியின் உண்மையான ஓய்வுக்கும் ஒரே ஒரு ஆதாரம்தான் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27 என்று கிறிஸ்து கூறிய போது இதை குறித்தே கூறினார். இந்த சமாதானம் தம்மை தவிர்த்து அவர் கொடுக்கிற ஒன்றல்ல, அது கிறிஸ்துவில் இருக்கிறது. அவரை பெற்றுக்கொள்ளும் போதே அதையும் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவே ஜீவனின் ஊற்று. அவரை குறித்த தெளிவான அறிவே அநேகருக்கு அவசியமாயிருக்கிறது. முழு சரீரமும் எவ்விதம் பரலோகத்தினுடைய சுகமளிக்கும் முகவருக்கு திறக்கப்பட முடியும் என்று அவர்கள் பொறுமையோடும் தயவோடும் கூடவே ஊக்கத்தோடும் கற்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய அன்பின் ஒளி ஆத்மாவின் இருண்ட அறைகளை பிரகாசிப்பிக்கும் போது ஓய்வற்ற சோர்வும் அதிருப்தியும் முடிந்து போய் திருப்திப்படுத்தும் மகிழ்ச்சி மனதிற்கு பலத்தையும் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் கொடுக்கும். நாம் துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். கஷ்டமும் போராட்டமும் துக்கமும் பரலோக வீட்டிற்கான பாதை முழுவதிலும் நம் அனைவருக்கும் காத்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ச்சியாக பிரச்சனையை எதிர்பார்ப்பதனால் அநேகர் தங்கள் வாழ்க்கையின் பாரங்களை இரட்டிப்பாக்குகிறார்கள். அவர்கள் இடுக்கத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ சந்திக்கும் போது அனைத்தும் தங்களை அழிக்கப் போகிறது என்றும், தங்களுடையதுதான் மற்ற எல்லாருடைய வாழ்க்கையை காட்டிலும் கடினமானது என்றும், தங்களுக்கு நிச்சயமாக குறை உண்டாகும் என்றும் எண்ணுகிறார்கள். இவ்விதம் தங்கள் மீது நிர்பாக்கிய நிலையை கொண்டு வந்து தங்களை சுற்றியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு நிழலை வீசுகிறார்கள். வாழ்க்கைதானும் அவர்களுக்கு ஒரு பாரமாகிறது. ஆனால் அது அவ்விதம் இருக்க வேண்டியதில்லை. அவர்களுடைய நினைவுகளின் ஓட்டத்தை மாற்றுவதற்கு தீர்மானமான ஒரு முயற்சி தேவைப்படும். என்றாலும் மாற்றம் செய்யப்பட முடியும். இந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் வாழ்க்கைக்குமான அவர்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சியான காரியங்கள் மேல் தங்கள் மனதை வைப்பதை சார்ந்திருக்கிறது. அவர்கள் கற்பனையான இருண்ட படத்திலிருந்து பார்வையை மாற்றி தங்கள் பாதையில் ஆண்டவர் தூவியிருக்கிற நன்மைகளுக்கு, அதையும் கடந்து காணக்கூடாத நித்தியமானவைகளுக்கு திருப்பட்டும். ஒவ்வொரு சோதனைக்கும் தேவன் உதவி ஏற்பாடு செய்திருக்கிறார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் மாராவின் கசப்பான தண்ணீரிடம் வந்தபோது மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய தீர்வை ஏற்பாடு செய்யவில்லை. அருகில் இருந்த ஒரு காரியத்திற்கு அவனுடைய கவனத்தை அவர் அழைத்தார். அவர் உண்டாக்கின ஒரு செடிதானும் அந்த தண்ணீரை தூய்மையும் இனிமையுமானதாக்க ஊற்றிற்குள் வீசப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்ட போது மக்கள் தண்ணீரை குடித்து புத்துணர்ச்சி அடைந்தார்கள். ஒவ்வொரு சோதனையிலும் அவரை தேடும்போது கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அவருடைய வார்த்தையில் பதிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியம் அளிக்கும் வார்த்தைகளை இனங்கண்டு கொள்ள நம்முடைய கண்கள் திறக்கப்படும். துக்கத்திற்கு எதிர்மருந்தாக இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எவ்விதம் பெற்றுக்கொள்வது என்று பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். நம் உதடுகளில் வைக்கப்படுகிற கசப்பான ஒவ்வொரு பானத்திற்கும் ஆரோக்கியம் அளிக்கும் ஒரு கிளையை நாம் காண்போம். திருப்தியில்லாத எதிர்பார்ப்புகளும் கடினமான பிரச்சனைகளும் கொண்ட எதிர்காலம் நம்முடைய இருதயத்தை துவளச் செய்யவோ, நமது முழங்காலை தளரச் செய்யவோ, நமது கரங்களை தொய்ய செய்யவோ அனுமதிக்க கூடாது. அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான். ஏசாயா 27:5 என்று வல்லமையுள்ளவர் சொல்கிறார். அவருடைய நடத்துதலுக்கும் அவருடைய சேவைக்கும் தங்கள் வாழ்க்கையை ஒப்படைப்பவர்கள் அவர் ஏற்பாடு செய்திராத ஒரு சூழலில் ஒருபோதும் வைக்கப்பட மாட்டார்கள். நமது சூழ்நிலை என்னவாக இருப்பினும் நாம் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் இருந்தால் நமது பாதையை நடத்துகிற வழிகாட்டி நமக்கு இருக்கிறார். நமது குழப்பம் எதுவாயிருப்பினும் நிச்சயமான ஆலோசகர் நமக்கு உண்டு. நம்முடைய துக்கமும் இழப்பும் தனிமையும் எப்படிப்பட்டதா இருப்பினும் பரிதபிக்கும் நண்பர் நமக்கு உண்டு. நம்முடைய அறிவினத்தில் நாம் தவறாக அடியெடுத்து வைக்கும் போது இரட்சகர் நம்மை கைவிடுவதில்லை. நாம் தனியாக இருப்பதாக ஒருபோதும் உணர வேண்டிய அவசியமில்லை. தூதர்கள் நம் தோழர்களாக இருக்கின்றனர். தமது நாமத்தினாலே தாம் அனுப்பப்போவதாக கிறிஸ்து வாக்கு கொடுத்த தேற்றரவாளன் நம்மோடு தங்கியிருக்கிறார். தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு செல்லும் பாதையில் அவரை நம்புகிறவர்கள் மேற்கொள்ளக்கூடாத எந்த கடினமும் இல்லை. அவர்கள் தப்பிக்கக்கூடாத எந்த ஆபத்தும் இல்லை. அவர் தீர்வு ஏற்பாடு செய்திராத எந்த ஒரு கவலையும் அங்கில்லை, துக்கமில்லை, மனித பலவீனம் ஒன்றுமில்லை. எவரும் தங்களை மனச்சோர்வுக்கும் விரக்திக்கும் விட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய நிலை நம்பிக்கையற்றது, நீ மீட்கப்படவே கூடாதவன் என்கிற கொடிய கூற்றோடு சாத்தான் உங்களிடம் வரக்கூடும். ஆனால் கிறிஸ்துவில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நமது சொந்த பலத்தில் வெற்றி பெறும்படி கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. தமது அருகே நெருங்கி வரும்படி அவர் அழைக்கிறார். நமது சரீரத்தையும் ஆத்மாவையும் பாரப்படுத்தும் எவ்விதமான கடினத்திற்கு கீழ் நாம் உழைத்தாலும் நம்மை விடுதலையாக்க அவர் காத்திருக்கிறார். மனுஷீகத்தை தம்மீது எடுத்துக்கொண்ட அவர் மனுக்குலத்தின் வேதனைகளுக்காக எவ்விதம் அனுதாபிப்பது என்று அறிவார். கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவையும் அதன் குறிப்பான தேவைகளையும் போராட்டங்களையும் மட்டுமல்லாது ஆவியை தேய பண்ணி குழப்புகிற அனைத்து சூழ்நிலைகளையும் கூட அறிந்திருக்கிறார். துன்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிடமும் பரிதபிக்கும் மென்மையோடு அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. மிக அதிகம் துன்பப்படுகிறவர்கள் அவருடைய மிக அதிக பரிவையும் இரக்கத்தையும் பெற்றிருக்கிறார்கள். நமது பலவீனங்களின் உணர்வுகளினால் அவர் தொடப்பட்டிருக்கிறார். நமது குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அவருடைய பாதத்தில் வைத்து அங்கேயே விட்டுவிட வேண்டுமென்று அவர் வாஞ்சிக்கிறார். நம்மையே பார்த்து நமது உணர்வுகளையே ஆராய்ந்து கொண்டிருப்பது ஞானமானதல்ல. அப்படி செய்வோமானால் நமது விசுவாசத்தை பலவீனப்படுத்தி தைரியத்தை அழித்து விடும்படி சத்துரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் நமக்கு கொடுப்பான். நம்முடைய உணர்வுகளை கூர்ந்து பார்த்து அவைகளுக்கு இடம் கொடுப்பது சந்தேகத்தை உபசரித்து குழப்பங்களில் நம்மை மாட்டி விடுவதற்கே. நம்மை கடந்து இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். சோதனைகள் உங்களை அலைகழிக்கும் போது கவலையும் குழப்பமும் இருளும் உங்கள் ஆத்மாவை சூழுவதைப் போல காணப்படும் போது கடைசியாக வெளிச்சத்தை கண்ட இடத்தை பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பிலும் அவருடைய பாதுகாக்கும் கவனிப்பிலும் ஓய்ந்திருங்கள். பாவம் இருதயத்தை ஆட்சி செய்ய போராடும் போது குற்ற உணர்வு ஆத்மாவை நெருக்கி மனசாட்சியை பாரப்படுத்தும் போது அவிசுவாசம் மனதை மறைக்கும் போது பாவத்தை கீழ்ப்படுத்தி இருளை துரத்த கிறிஸ்துவின் கிருபை போதும் என்கிறதை நினைவு கூறுங்கள். இரட்சகரின் தொடர்பில் நுழையும் போது நாம் சமாதானத்தின் எல்லைக்குள் நுழைகிறோம். சுகமளிக்கும் வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:14-16. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:3-4. நன்றி உணர்வும் துதியும் கொண்ட ஆவியை போன்று வேறு எதுவுமே சரீர மற்றும் ஆத்ம ஆரோக்கியத்தை முன்னேற்ற முனைவதில்லை. துக்கத்தையும் திருப்தியில்லாத நினைவுகளையும் உணர்வுகளையும் தடுப்பது ஜெபிப்பதை போன்ற ஒரு கடமை. நாம் பரலோகம் நோக்கி செல்பவரானால் நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு செல்லும் பாதை நெடுக துக்கப்படுகிறவர்களைப் போலும் முறுமுறுக்கிறவர்களைப் போலும் புலம்புவோரைப் போலும் எப்படி செல்ல முடியும்? தொடர்ச்சியாக குற்றப்படுத்தி மகிழ்ச்சியாயிருப்பதும் சந்தோஷமாயிருப்பதும் பாவம் என்று நினைப்பதைப் போல காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் மெய்யான மதத்தை கொண்டில்லை. இயற்கையான உலகத்தின் துக்கமான எல்லாவற்றிலும் புலம்புவதில் இன்பம் காண்கிறவர்களும் உயிரோடு இருக்கிற அழகான பூக்களை சேகரிப்பதை விடவும் விழுந்து போன இலைகளை பார்க்கிறவர்களும் பிரம்மாண்டமான மலையின் உயரங்களிலும் பசுமை போர்த்தியிருக்கிற பள்ளத்தாக்குகளிலும் அழகை காணாதவர்களும் இயற்கையிலிருந்து தங்களோடு பேசுகிற மகிழ்ச்சியும் இனிமையும் இசையுமான சத்தத்திற்கு தங்கள் உணர்வுகளை மூடிக்கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவில் இல்லை. வெளிச்சத்தை நீதியின் சூரியன் தானும் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு உதிக்கும் வெளிச்சத்தை தங்கள் இருதயங்களில் சேர்ப்பதற்கு பதிலாக முக வாட்டத்தையும் இருட்டையுமே அவர்கள் சேர்க்கிறார்கள். வலிய நிமித்தம் உங்கள் மனம் பல வேளைகளில் தெளிவற்று இருக்கக்கூடும். அப்போது யோசிக்க முயற்சிக்காதீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அறிவீர்கள். உங்கள் பலவீனத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அவருடைய புயங்களில் ஓய்ந்திருப்பதனால் மாத்திரமே அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யக்கூடும். நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் பேசப்படும் போது அவைகள் ஊக்கப்பட்டு பலப்படுகிறது என்பது இயற்கையின் நியதி. வார்த்தைகள் நினைவுகளை வெளிப்படுத்த சிந்தைகள் வார்த்தைகளை தொடரும் என்பதும் உண்மை. நமது விசுவாசத்தை அதிகம் வெளிக்காட்டுவோம் எனில் நாம் அறிந்து பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களான தேவனுடைய மாபெரும் இரக்கத்திலும் அன்பிலும் களி கூறுவோம் எனில் நாம் அதிக விசுவாசமும் அதிக மகிழ்ச்சியும் பெற்றிருப்போம். தேவனுடைய நற்குணத்தையும் அன்பையும் பாராட்டுவதனால் விளையும் ஆசீர்வாதங்களை ஒரு நாவாலும் விவரிக்க முடியாது. எந்த மனித மனதினாலும் புரிந்து கொள்ள முடியாது. தேவ சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வரும் ஓடைகளுடன் இணைவதனால் என்றுமே வற்றாதிருக்கும் ஊற்றை போன்ற மகிழ்ச்சியை நாம் பூமியில் தானும் அடையலாம். அப்படியானால் அவருடைய இணையில்லாத அன்பு நிமித்தம் தேவனை துதித்து பேச நமது இருதயங்களையும் உதடுகளையும் நாம் பயிற்றுவிப்போம். கல்வாரியின் சிலுவையிலிருந்து பிரகாசிக்கிற ஒளியில் தங்கி இருக்கவும் நம்பிக்கையோடு இருக்கவும் நமது ஆத்துமாக்களை பயிற்றுவிப்போம். நாம் பரலோக ராஜாவின் பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தருடைய குமாரரும் குமார்த்திகளும் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. தேவனில் அமைதியான இளைப்பாறுதலை பெறுவது நமது சிலாக்கியம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கொலோசியர் 3:15. நம்முடைய சொந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மறந்தவர்களாக, அவருடைய நாம மகிமைக்காக பிழைக்கும் சந்தர்ப்பத்திற்காக தேவனை நாம் துதிப்போமாக. அவருடைய அன்பான கவனிப்பின் அடையாளங்களான ஒவ்வொரு புதிய நாளின் புத்துணர்வளிக்கும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய இருதயங்களில் தூதி எழுப்பட்டும். காலையில் உங்கள் கண்களை திறக்கும் போது இரவு முழுவதும் உங்களை பாதுகாத்ததற்காக அவரை துதியுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற சமாதானத்திற்காக அவரை துதியுங்கள். காலையிலும் மதியத்திலும் இரவிலும் இனிய வாசனையாக உங்கள் நன்றி பரலோகத்திற்கு எழும்பட்டும். எவராகிலும் உங்களிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தால், அனுதாபத்தை சம்பாதிப்பதற்கேற்ப சொல்வதற்கு ஏதாகிலும் வருத்தமான காரியத்தை சிந்திக்காதீர்கள். உங்களுடைய விசுவாச குறைவை குறித்தும் உங்கள் துக்கத்தையும் துன்பத்தையும் குறித்தும் பேசாதீர்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதில் சோதனைக்காரன் மகிழ்கிறான். மனச்சோர்வான காரியங்களை குறித்து பேசும்போது அவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். நம்மை மேற்கொள்ளும்படியான சாத்தானின் மாபெரும் வல்லமையை நாம் நினைக்கக்கூடாது. அவனுடைய வல்லமையை குறித்து பேசுவதினால் நாம் பல வேளைகளில் நம்மை அவன் கரங்களில் கொடுக்கிறோம். மாறாக நமது அனைத்து விருப்பங்களையும் அவரது சொந்த விருப்பங்களோடு கட்டும்படியான மாபெரும் தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுவோமாக. இணையில்லாத கிறிஸ்துவின் வல்லமையை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் பேசுங்கள். பரலோகம் முழுவதும் நமது இரட்சிப்பில் ஆர்வமாயிருக்கிறது. இரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி தேவனுடைய ஆயிரம் ஆயிரமான 10,000 தூதர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தீமைக்கு எதிராக நம்மை பாதுகாத்து நம்மை அழிக்க தேடுகிற இருளின் அந்தகார வல்லமைகளை நெருக்கித் தள்ளுகிறார்கள். நமது பாதையில் கஷ்டங்கள் இருப்பதைப் போல தோன்றினாலும் ஒவ்வொரு நொடியிலும் நன்றியோடு இருப்பதற்கு நமக்கு காரணம் இல்லையா? துதிகளை பாடுங்கள். துதியும் நன்றியும் பாடலில் வெளிப்படுத்தப்படட்டும். சோதிக்கப்படும்போது நமது உணர்வுகளுக்கு வார்த்தைகள் கொடுப்பதற்கு பதிலாக விசுவாசத்தினால் தேவனுக்கு நன்றியின் பாடலை பாடுவோம். உம்முடைய அன்பான குமாரனுக்காக, மரித்த பரமேறின இயேசுவுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆவியின் வெளிச்சத்திற்காக, இரட்சகரை காண்பித்து இருளை துரத்தினதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை சுமந்து எங்களை பாவமர கழுவின அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு துதி கனம் மகிமையும், எங்களை தேடி வாங்கி அன்றாடம் நடத்துகிற கிருபையின் தேவனுக்கு துதி கனம் மகிமையும் உண்டாவதாக. இருதயத்தில் அன்பை ஊற்றி எங்களை உயிர்ப்பியும், உன்னதத்தின் ஆவியால் அவர்கள் தூண்டப்படட்டும். அல்லேலுயா, மகிமை உமதே. அல்லேலுயா, ஆமேன். அல்லேலுயா, மகிமை உமதே, எங்களை உயிர்ப்பியும். பாடல் சோர்வுக்கு எதிராக எப்போதும் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதம். இவ்விதம் இரட்சகருடைய சமூகத்தின் சூரிய ஒளிக்கு நமது இருதயத்தை நாம் திறக்கும் போது அவருடைய ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்கலாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 107:1-2, 105:2-3, சங்கீதம் 107:8-15, 42:11. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18. நமக்கு விரோதமாக இருப்பதாக தோன்றுகிற காரியங்கள் கூட நமது நன்மைக்கேதுவாக கிரியை செய்யும் என்பதற்கான நிச்சயமே இந்த கட்டளை. நம்மை பாதிக்கக்கூடிய எதற்கும் நன்றி சொல்லும்படி தேவன் நம்மை அழைக்க மாட்டார். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 27:1, 27:5-6, 40:1-3, 28:7. தங்கள் மீது கவனத்தை மையப்படுத்துவது நோயாளிக்கு மீண்டு வருவதற்கான நிச்சயமான தடைகளில் ஒன்று. ஒவ்வொருவரும் தங்கள் மேல் பரிவு காண்பித்து தங்களுக்கு உதவ வேண்டும் என்று அநேக ஆற்றலற்றவர்கள் உணர்கிறார்கள். அவர்களுடைய தேவையெல்லாம் தங்களிடமிருந்து கவனத்தை திருப்பி மற்றவர்கள் மேல் அதை செலுத்தி அவர்களுக்காக செயல்படுவதே. பல வேளைகளில் துன்பப்படுவோருக்காகவும் வருத்தத்தில் இருப்போருக்காகவும் மனச்சோர்வில் இருப்போருக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்கிறார்கள். இது சரிதான். இருண்ட மனங்களில் ஒளி வீசி துக்கத்தில் இருக்கும் இருதயத்தை தேவன் ஆறுதல் படுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பாதையில் தங்களை வைக்கிறவர்களுக்காக செய்யப்படும் ஜெபங்களுக்குத்தான் அவர் பதிலளிக்கிறார். இந்த துக்கத்தில் இருப்போருக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்களை விடவும் அதிக தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முயலும் போது அவர்கள் இருதயத்தில் இருக்கிற இருள் அகன்றுவிடும். நமக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்த முயலும் போது ஆசீர்வாதம் திரும்ப நம்மிடம் வருகிறது. ஏசாயா 58:8 சரீர மற்றும் ஆத்தும துக்கத்திற்கான மருந்து சீட்டு. ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையின் மெய்யான மகிழ்ச்சியையும் வாஞ்சிப்போமானால் இந்த வேத வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்களை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். தாம் ஏற்றுக்கொள்ளும் சேவையையும் அதன் ஆசீர்வாதங்களையும் குறித்து ஆண்டவர் இவ்விதம் கூறுகிறார். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தைப் போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:7-11. நற்கிரியைகள் இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதை செய்பவரும் பெறுபவரும் ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். சரியானதை செய்கிறோம் என்கிற மனசாட்சி வியாதிப்பட்ட சரீரங்களுக்கும் மனங்களுக்கும் மிகச் சிறந்த மருந்துகளில் ஒன்று. நன்றாக செய்த கடமையின் உணர்வினாலும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த திருப்தியினாலும் மனம் விடுதலை பெற்று மகிழ்ச்சி அடையும் போது மகிழ்வித்து உயர்த்தும் செல்வாக்கு சரீரம் முழுவதற்கும் புது ஜீவனை கொண்டு வருகிறது. ஆற்றலற்றவர்கள் தொடர்ச்சியாக அனுதாபத்தை தேடுவதற்கு பதிலாக அதை கொடுப்பதற்கு முயற்சிக்கட்டும். உங்களுடைய சொந்த பலவீனம், துக்கம் மற்றும் வலியினுடைய பாரம் இரக்கமுள்ள இரட்சகர் மேல் வைக்கப்படட்டும். உங்கள் இருதயத்தை அவருடைய அன்பிற்கு திறவுங்கள். அது மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்லட்டும். சுமப்பதற்கு கடினமான போராட்டங்களும் எதிர்க்க கடினமான சோதனைகளும் மற்றவர்களுக்கும் இருக்கிறதென்றும் இந்த பாரங்களை லகுவாக்க உங்களால் ஏதாகிலும் செய்ய முடியும் என்றும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி தெரிவியுங்கள். நீங்கள் பெறுகிற கவனங்களை பாராட்டுங்கள். மற்றவர்களை தேற்றி பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உங்கள் இருதய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கும்படி முழு இருதயத்தையும் தேவனுடைய விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களால் நிறையுங்கள். இதனால் உதவி உயர்த்துவதான சூழல் உங்களை சூழும். உங்களை சுற்றி இருப்பவர்களை ஆசீர்வதிப்பது உங்கள் நோக்கமாயிருக்கட்டும். அப்போது உங்கள் குடும்பத்தினருக்கும் பிறருக்கும் உதவும் வழிகளை நீங்கள் கண்டடைவீர்கள். சரீர சுகவீனத்தினால் வேதனைப்படுகிறவர்கள் மற்றவர்கள் மேல் இருக்கும் ஆர்வத்தினால் தங்களை மறந்தால் தங்களை காட்டிலும் அதிக தேவையில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமென்கிற ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றினால் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்கிற தீர்க்க தரிசன வாக்கு தத்துவத்தின் உண்மை தன்மையை உணருவார்கள். நிச்சயம் ஏசு என் சொந்தமே, நிச்சயம் ஏசு என் சொந்தமே, இது தெய்வீக மகிமையே, இரட்சண்ய உரிமையுறவே, வந்தேன் சுத்திகாரம் பெறவே, இதே என் சாட்சி என் கீதமே, ஏசுவை போற்றல் எக்காலமே, இதே என் சாட்சி என் கீதமே, மீட்பரை போற்றல் எக்காலமே. பூரண பாக்கியம் தாழ்மையும் எனக்கு உண்டு உயர் காட்சியும், விண்தூதர் வானின் இறங்கினார், அன்பின் எதிரொலி தொனித்தார், மா தாழ்மை அமைதி எங்குமே, மீட்பரில் ஆனந்தம் அடைவேன், காத்திருக்கிறேன் மேல் நோக்கியே, அவர் அன்பு தயை நிறைந்தே. ஆமேன்.